தமிழ் குடத்தில் ஊக்கமளும் தருகிறது. ஊதியாக தள்ளறி அங்கடும் கடல் ஊட்டி இடைப்படும் தருகன் பாச கள்ளவனை பசுமாத
திருப்பதிகம்
திருநீரு, திருவைந்தெழுத்து, திருத்தொட்டு. நவுக்கரச பெருமானுக்கு மூன்று என்பதாக சொல்லி நான் பார்த்தது பொழுது, இந்த திரு ஐந்தெழுத்து என்பதை நவுக்கரச பெருமான் வெளிப்படுத்துகின்ற பாங்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. முதல் பாடலிலே, ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்க்கு வேதமின்றி அவர் அவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பெற. இந்த குறுந்தொகை, அதாவது பிளாக் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பாண்டில் வந்துட்டு நம்ம இவரை கேட்ட வான்மையை கேட்ட சொல்லுவார் அப்படி. அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு போல்டு லெட்டர்ஸா அண்டர்லைன் அப்படின்னு சொல்லி போடணும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பதிகத்தினுடைய ஒரு குறிப்பு இந்த பாடல். மிக மிக முக்கியமான ஒரு பாடல். ஏன் இவ்வளவு அழுத்தி ஆழமா சொல்றேன்ட்டுன்னா, அவங்க எல்லோருக்கும் இந்த வகுப்புல வரக்கூடிய அத்தனை பேரும் இந்த பாடலை மனன செய்யணும். ஏன் என்பதாக சொன்னால், நாவுக்கரசு பெருமானுடைய வாக்கு, இவ்வளவு ஆழமான ஒரு வாக்கு, அப்படிப்பட்ட ஒரு தன்மை இந்த பதிகத்திலே அவர் வெளிப்படுத்திருக்கார். இதுல என்ன ஒரு அற்புதம் என்ன என்பதாக சொன்னால், ஐந்தெழுத்து என்பதை சொல்லுகின்ற பொழுது மிக அற்புதமாக ஐந்தெழுத்து பதிகம் ஒன்று அருளி செய்திருக்கிறார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைது கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமசிவாயவு என்பதாக சொல்லுகின்ற பொழுது, அந்த நமசிவாய பதிகத்தினுடைய கடைசி பாடல், நமசிவாய பதிகத்தினுடைய கடைசி பாடலிலே என்ன அந்த முத்தாய்ப்பாக வைக்கின்ற ஒரு இடம், அந்த முத்தாய்ப்பாக வைக்கின்ற அந்த இடத்தை இந்த இடத்திலே அதை தொடர்போடு அப்படி கொடுக்கின்ற ஒரு தன்மை மிக அற்புதமான ஒரு தன்மை. ஐந்தெழுத்து என்பதாக சொல்லுகின்ற பொழுது கடைசியில சொல்லுவார், மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தில். அந்த ஐந்தெழுத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த ஐந்தெழுத்து போய் அந்த ஐந்தெழுத்துக்கு உரியவராக விளங்கக்கூடியவர் யார் என்பதாக சொல்லுகின்ற போது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதாக அமைக்கின்ற அந்த ஒரு பாங்கு, மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் கூப்பினை திருந்தடி பொருந்த கைதொட நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து. ரொம்ப அருமையான ஒரு குறிப்பு என்ன என்பதாக சொன்னால், எப்படி அம்மையும் அப்பனும் இருவரும் தழுவி இருக்கிறார்களோ அதே போல நாக்கும் நமச்சிவாயமும் தழுவி இருக்கு. நாக்கிலே நமச்சிவாயம் எப்படி தழுவி இருக்க வேண்டும் என்பதாக சொன்னால், அம்மையும் அப்பனும் எப்படி தழுவி இருக்கிறார்களோ அதே போல இந்த நாக்கும் நமசிவாயமும் தழுவி இருக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான அந்த கருத்து. நாப்பினை தழுவிய நமசிவாய பத்தும் ஏத்தவல்லாதவனுக்கு இடுக்கனில்லை என்கின்ற அந்த பாடலை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த பாடல் வரும். இதுல சொல்ற ஏதும் ஒன்றும் அறிவிலராயின், ஐந்தெழுத்து சொல்லுவதற்கு அறிவு தேவையில்லை. ஐந்தெழுத்து சொல்லணும்னு சொன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு எம்எஸ்சி மேக்ஸ் குவாலிஃபைடு பர்சன் தான் ஐந்தெழுத்து சொல்லணும். இல்ல வந்து இவர் தான் ஐந்தெழுத்துக்கு உரியவர் என்பதாக சொல்லி இந்த ஐந்தெழுத்து உரியவர் அறிவின் அடிப்படையிலே ஐந்தெழுத்து அல்ல. ஐந்தெழுத்து என்பதாக சொல்லுகின்ற பொழுது எடுத்த எடுப்பிலேயே சொல்லுகின்றார், ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும். உனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்கானா இந்த உலகத்திலே, ஒன்று ஏபிசிடி கூட உனக்கு தெரிஞ்சிருக்கான இந்த உலகத்தை பற்றி, ஆனால் ஐந்தெழுத்து என்கின்ற ஒன்றை பற்றினால் போது அனைத்தும் அதிலே அடங்கும். முந்தை முதல்வனார் எழுத்து அஞ்சும், அது முந்தை முதல்வனார் எழுத்து அஞ்சு, அது அத்துணையும் அடங்கக்கூடிய அத்துணை கலைகளையும் அடக்கிய ஒன்று இந்த ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்து வல்லவர்களுக்கு அனைத்து கலைகளும், ஐந்தெழுத்து வல்லவர்களுக்கு அனைத்து கலைகளும் அதிலே அடங்கும் என்கின்ற தன்மையினாலே ஐந்தெழுத்து ஒன்று மட்டும் ஓதினால் போதும் என்கின்ற அற்புதமான ஒரு தன்மையை, ஏது ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி ஐந்தெழுத்தும் உணர்வாகற்கு வேதமின்றி அவர் அவர் உள்ளது. இது இரண்டாவது இறைவனுடைய இலக்கணம். ஐந்தெழுத்து ஓதுபவர்களுடைய அவருக்கு அருள் செய்கின்ற தன்மை, ஐந்தெழுத்து ஓதுகின்ற ஒருவருக்கு இறைவனுடைய அருள் எப்படி போகும் என்பதாக சொன்னால், வேதம் இல்லாமல் செல்லுவது. இவர் வேண்டியவர் அந்த எழுத்து சொல்றாருப்பா இவருக்கு கொடுத்துரு, இவர் நமக்கு வேண்டாதவர் இவருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி என்று இல்லாமல், எந்த அறிவு நிலையிலே இருந்து ஓதினாலும் ஒரே வகையான அருள், இதுதான் சைவம். அறிவின் அடிப்படையிலே அமைந்தது என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஐந்தெழுத்து இவர் அறிவுடையவர் என்பதாக சொல்லி அவருக்கு முதலாகவும், இவர் அறிவில்லாதவர் என்பதாக சொல்லி இவரை விட்டுறதும் கிடையாது. அன்பு காட்டுகின்றார். அவர் அவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர். இதுதான் இருக்கக்கூடிய சிரமம். ஐந்தெழுத்து ஓதினால் என்ன கிடைக்கும்? அப்ப அஞ்செழுத்து ஓதினா என்னப்பா கிடைக்கும்? நான் அஞ்செழுத்து ஓதுறேன் என்ன எனக்கு கிடைக்கும் சொன்னா, இறைவன் தான் மட்டும் அல்லாமல் இறைவியோடு அமர்ந்து மகிழ்ந்து உங்களுடைய உள்ளத்திலே வீற்றிருப்பார்னு சொன்னா அதை விட சிறப்பு என்ன? ஐந்தெழுத்து ஓதுனா இறைவன் உங்களுடைய உள்ளத்திலே இறைவியோடு அமர்ந்து கொண்டு மகிழ்வர் என்பதாக சொல்லுகின்ற அற்புதமான அந்த தன்மையை உடையது இந்த ஐந்தெழுத்தினுடைய சிறப்பு. அப்படி ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வாகிறது. ஐந்து எழுத்தும் என்பதாக எழுத்து அஞ்சும் எழுத்து ஐந்து. ஓதிய எழுத்தாம் அஞ்சும் ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருபினி வரத்தான் அஞ்சும் தும் உணர்வார்கட்கு வேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பேரரே. மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பேரரே என்பது ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிலை. ஆக ஐந்தெழுத்து என்பதாக சொல்லுகின்ற அந்த ஐந்தெழுத்து அந்தியும் நண்பகனும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பிழை பழைய வல்வினை மூடாமும் என்பதாக சுந்தர பெருமான் சொல்லுகின்றார். அந்த தன்மையிலே ஐந்தெழுத்து ஓதுகின்றவர்களுடைய உள்ளத்திலே மாதும் தாமும் மகிழ்கின்ற அந்த தன்மையை மார்பேற்றிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய சன்னதியிலே இருந்து அருள் செய்கின்றார். இரண்டாவது பாடல்ல அச்சமில்லை நெஞ்சே அரண் நாமங்கள் நிச்சலும் நினைவாய் வினை போயற கச்ச மாவிடம் உண்ட கண்டா என வச்ச மாநிதி அவர் மார்பேரரே. வச்ச மாநிதி அவர் மார்பேரரே என்பதாக சொல்லி அந்த வருகின்ற துன்பங்கள் அத்துணையும் எதிர்கொள்ள ஒரு கருவியாக அனைத்தையும் எதிர்கொள்ளுகின்ற ஒரு சன்மையாக இருப்பது ஐந்தெழுத்து. ஆக ஐந்தெழுத்து இருப்பவர்களுடைய உள்ளத்திலே அச்சம் என்பதே கிடையாது, எதற்கும் அச்சம் இல்லை. எந்த வகையாக துன்பங்கள் வந்தாலும் அத்துணையும் எதிர்கொள்ளுகின்ற அந்த பாங்கு ஏற்படும். அப்படி நம்முடைய நாவுக்கரச பெருமானுக்கு அத்துணை துன்பங்களிலே இருந்தும் அவரை விடுவித்தது எது என்பதாக சொன்னால் இந்த ஐந்தெழுத்து தான். ஆக ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய ஒன்றினை பற்றினால் அத்துணை துன்பங்களிலே இருந்தும் நாம் மீளலாம், நம்மிடத்திலே துன்பம் வர அஞ்சும் என்பதாக சொல்லி அச்சமில்லை நெஞ்சே என்பதாக சொல்லி நெஞ்சத்திற்கு அறவுரை சொல்லி அரண் நாமங்கள் நிச்சலும் நினைவாய் வினை போயற. ஆக அரண் நாமம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தெழுத்தினை எண்ணுகின்றவர்களுடைய வினையானது நீங்குகின்றது. கச்ச மாவிடம் உண்ட கண்டா என வச்ச மாநிதியாவர் மார்பேரரே. ஆக மார்பேரர் என்று சொல்லக்கூடிய அவர்தான் உண்மையான செல்வமாக விளங்கக்கூடியவர் என்பதாக அமைத்து இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடல் சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்தி பாத்திரம் சிவம் என்று பணிதிரேல் மாத்துரைக்குள் அருளும் மார்பேரரே. இருந்து சொல்லுவன் கேள்வின்கள் ஏழைகள் என்பதாக சொல்றார். ஏழைகள் என்பதாக எல்லோரையும் அழைக்கின்ற பொழுது எதில் ஏழைன்னு பார்க்கலாம். ஏழைகள் என்பதாக சொல்லி அழைக்கின்ற அந்த தன்மை ஏழை என்பதாக சொல்லுவது அருள் தன்மையிலே குறைவாக இருக்கின்ற தன்மையை ஏழமை என்பதாக சொல்லும். அருந்தவர் அருந்தவர்கள் அருந்தவர் அருவன் அருந்த அரும் தவம் தரும் அஞ்செழுத்து ஓதினால் பொருந்து நோய்பினி போக துறப்பதோர் மருந்துமாகுவர் மார்பேரரே என்பதாக சொல்லி அந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய ஐந்தெழுத்து என்பதாக சொல்லக்கூடியதுதான் மருந்தாகவும் அதுவே அருள் செய்கின்ற மந்திரமாகவும் விளங்குவது. சாற்றி சொல்லுவன் கேண்மின் தரணியீர் ஏற்றின் மேல் வருவான் கடல் ஏற்றினால் கூற்றை நீக்கி குறைவறுத்து ஆழ்வதோர் மாற்றிலா செம்பொன்னாவர் மார்பேரரே. அந்த மார்பேற்றிலே இருக்கக்கூடிய பெருமான் எப்படிப்பட்ட செம்பொன் என்பதாக சொன்னால் மாற்று குறையாத செம்பொன்னாக இருக்கக்கூடியவன். ஈட்டும் மாநிதி சாலை இழக்கினும் வீட்டும் காலன் விரைய அழைக்கினும் காட்டில் மானடம் ஆடுவாய் காவெனில் வாட்டம் தீர்க்கவும் வல்லர் மார்பேரரே. ஆக நம்முடைய பிறவி பிணியை தீர்க்க வல்லவர் மார்பேரர். ஐயனே அரணே என்று அரற்றினால் உயலாம் உலகத்தவர் வேணுவார் செய்ய பாதம் இரண்டும் நினையவே வையம் ஆளவும் வைப்பர் மார்பேரரே. உந்தி சென்று மலையை எடுத்தன சந்த தோளோடு தாளிர ஊன்றினால் மந்திப்பாய்பொழில் சூழும் மார்பேரன அந்தமில்லதோர் இன்பம் அணுகுமே என்பதாக சொல்லி திருமார்பேற்றினுடைய அந்த தன்மை அந்தமில்லதோர் அந்த இன்பத்தை அணுகக்கூடியது அந்த பெருமானுடைய தன்மை. ஆக ஐந்தெழுத்து என்கின்ற அந்த ஐந்தெழுத்தின் தன்மையை இந்த திருமுறையிலே இந்த பதிகத்திலே முக்கியமாக அமைத்தது சிறப்பு. இந்த பதிகத்தை தொடர்ந்து திருத்தாண்டகம் பாராணி பாரினது பயனானானே என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தாண்டகம் இந்த திருமார்பேற்றிலே அருளி செய்திருக்கிறார். அந்த திருமார்பேற்றினுடைய அந்த திருத்தாண்டகத்தை நாம் பாடி இந்த திருமார்பேற்றிலே இருந்து இறைவன் திருத்தலங்களாக இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றம், திருவான்மையூர், மயிலாப்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த தலங்களுக்கெல்லாம் பெருமான் எழுந்தருளுகின்ற அந்த தன்மையை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆக நாம் இந்த திருத்தாண்டகத்தை பாராணை பாரினது பயனானானே என்று சொல்லக்கூடிய திருமார்பேறு திருத்தாண்டகம் பக்கம் 437 செம்பவள குன்று என்பதாக சொல்லி திருமார்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை செம்பவள குன்று என்பதாக அவர் காணுகின்ற அந்த தன்மை. திருமால் பேரு, திருமால் அந்த இடத்திலே பேறு பெற்ற ஒரு தன்மை. திருமால் வழிபட அமைந்த பொழுது, இப்படி வழிபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, 1000 மலர் கொண்டு அர்ச்சிக்கின்ற பொழுது 999 மலர் ஆயிடுச்சு, 1000வது மலர் இல்ல. 1000வது மலர் இல்லாத காரணத்தினாலே இறைவனுக்கு அப்ப போய் மலரை போய் பறிச்சுட்டா வர முடியும். பூஜையில உட்கார்ந்துட்டா அந்த பூஜை முடிகின்ற வரையிலும் அதுல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம். ஆக 1000வது மலர் தன்னுடைய கமல கண்ணாக விளங்கக்கூடிய அந்த கண்ணை எடுத்து அந்த இறைவனுடைய திருவடிக்கு அர்ச்சனை புரிந்த அந்த வழிபாடு செய்த அந்த தன்மையை திருமால் பேறு பெற்ற ஒரு தலமாக விளங்குவது திருமார்பேறு. அந்த திருமார்பேற்று எம் செம்பவள குன்றினை சென்று அடைந்தேன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்த திருமார்பேற்றிலே இருந்து இதற்கு முன்னதாக திருவண்ணாமலையிலே இருந்து நாவுக்கரச பெருமானுடைய சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு தலம் எது என்பதாக சொன்னால் அது கைலாயம். உள்ள குறிப்பிலே இருந்து நாவுக்கரச பெருமானைக்கு அறியாமலேயே இந்த கைலை பெருமானுடைய அந்த தன்மையானது அப்பொழுது அந்த பதிகத்தின் வழியாக வெளிப்படும். நாவுக்கரச பெருமான் இப்பொழுது நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அந்த பொருள் எது என்பதாக சொன்னால் கைலாயம். தல பயணத்தினுடைய குறிக்கோள் இப்பொழுது நாவுக்கரச பெருமானுக்கு எது என்பதாக சொன்னால் கைலாயம் என்பதுதான் குறிக்கோள். அந்த தலப்பயணங்கள் தொடர்ந்து கொண்டே வருகின்ற பொழுது எங்கே போகின்றார் என்பதாக சொன்னால் அந்த தலத்தினுடைய பயணமானது முடிவுறுகின்ற ஒரு நிலையிலே இருப்பது திருக்கைலாய தரிசனமாக அமைந்திருக்கு. ஆக கைலாயத்து பெருமானை அவ்வப்பொழுது அந்த பெருமான் அந்த உள்ளத்திலே வந்து வந்து போகின்ற அந்த செய்தி மிக அற்புதமாக இழையோடி வருகின்ற ஒரு தன்மை. ஆக முதல் பாடலிலேயே அமைக்கின்ற பொழுது அனைத்து உலகும் ஆனானை அமரர் கோணை காராரும் கண்டனை கைலை வேந்தை. ஆக கைலை வேந்தை கைலையிலே இருக்கக்கூடிய பெருமானை இந்த இடத்திலே எண்ணி அந்த கைலை தரிசனத்தினுடைய ஒரு குறிப்பு இந்த இடத்திலே வைக்கிறார். அது மட்டுமல்ல, 3வது பாடலிலே மலைமகள் தங் கோணவனை மாநீர் முத்தை மரகதத்தை மா மணியை மல்கு செல்வ கலைநிலவு கையானை கம்பன் தன்னை இறைவனை விடுக்கின்ற பொழுது முத்தை என்பதாக சொல்லி மரகதம் என்பதாக சொல்லி முத்து என்பதாக சொல்லுகின்ற ஒரு தன்மையும் மரகதம் என்று சொல்லுகின்ற தன்மையும் மா மணியை மல்கு செல்வ கலைநிலவு கையானை கம்பன் தன்னை காண்பினிய செழும் குடரை கனகக்குன்றை. ஆக கனகக்குன்று என்பதாக சொல்லுகின்ற போது இங்கேயும் கைலாயத்தினுடைய அந்த குறிப்பு கைலை வேந்து என்பதாக சொல்லுகின்ற தன்மையிலே இங்கே வந்து நாவுக்கரச பெருமானுடைய அந்த உள்ளத்திலே இழையோடி கொண்டிருக்கின்ற ஒரு தன்மை என்ன என்பதாக சொன்னால் கைலாய பெருமானுடைய தரிசனமானது இப்பொழுது உள்ளத்திற்குள்ளே அவரையும் அறியாமல் உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆக கைலை வேந்தே என்பதாக சொல்லி முதல் பாடலிலேயும் இங்கே 3வது பாடலிலே கனகக்குன்று காவாய் கனகக்குன்று என்பதாக சொல்லக்கூடிய கைலாய பெருமானுடைய அந்த நிலை இந்த திருமார்பேற்றிலே இருந்து மிக அந்த ஒரு அற்புதமாக வெளிப்படுகின்ற ஒரு தன்மை. இது மிக மிக நுணுக்கமாக நாவுக்கரச பெருமானுடைய தல பயணத்தின் அடிப்படையிலே அந்த பயணத்தினுடைய வரலாற்றின் அடிப்படையிலே வைத்து பார்க்கின்ற பொழுது நாவுக்கரச பெருமானுடைய அற்புதமான அந்த கைலை தரிசனமானது முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் கைலை தரிசனத்திற்கு முன்னதாக அப்படி ரிவர்ஸ்ல வரணும். அப்படி வந்து பார்க்கின்ற பொழுது திருவண்ணாமலையில இருந்து தொடங்கி கைலாயம் வரையிலும் ஒரு ஸ்டாப். திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய இடத்தில இருந்து நாவுக்கரச பெருமான் தொடங்குகின்ற அந்த பயணம் மிக 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 முக்கியமான ஒரு அந்த பயணமாக அமைந்திருக்கு. நாவுக்கரச பெருமானுடைய தல பயணத்திலே பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால் ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்படி இல்லை. ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியில இருந்து கிளம்பி அப்படியே போவார், திருப்பி சீர்காழிக்கு வருவார், அப்புறம் சீர்காழியில இருந்து மீண்டும் கிளம்புவார், தல பயணம் போய் மீண்டும் சீர்காழிக்கு வருவார். ஆக நாவுக்கரச பெருமானுடைய தல யாத்திரை அப்படி அல்ல, ஒன்றை நோக்கி செல்லுகின்ற யாத்திரையாக அமைந்திருக்கிறது. எதை நோக்கி செல்லுகின்ற யாத்திரையாக அது அமைந்திருக்கிறது என்பதாக பார்க்கின்ற பொழுது எல்லாம் வல்ல அந்த கைலாய பெருமானை இந்த மண்ணுலகத்திலே கொண்டு வருகின்ற ஒரு யாத்திரையாக அது அமைந்திருக்கின்ற ஒரு முக்கியமான அடிப்படை குறிக்கோளை அமைந்தது இந்த தொண்டு நெறி. அப்படி இந்த தொண்டு நெறியினை தொடங்குகின்ற பொழுது மிக அடிப்படையாக தொடங்குகின்ற ஒரு இடம் என்பதாக சொன்னால் திருவண்ணாமலை தரிசனத்திற்கு பிறகு நாவுக்கரச பெருமானுடைய பதியங்களுடைய தாக்கம், பதியங்களுடைய ஒரு அமைப்பு மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கும். ஆக நாவுக்கரசு பெருமானுடைய அந்த கைலாய தரிசனத்தை நோக்கி செல்கின்ற பொழுது இந்த இடத்திலே நாவுக்கரசு பெருமான் அந்த உள்ளத்திலே இருக்கின்ற அந்த அன்பு விளக்கத்தினை மிக அற்புதமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு பான்மை செழும் சுடரை என்பதாக சொல்லி, செழும் சுடராக விளங்குகின்றது திருவண்ணாமலை, கனகக்குன்றாக விளங்குவது கைலாயம். செழும் சுடராக இருக்கின்ற திருவண்ணாமலையும் கனகக்குன்றாக இருக்கின்ற அந்த கைலாய பெருமானையும் இணைத்து வருகின்ற ஒரு தன்மை, மிக மிக முக்கியமான ஒரு தன்மையாக விலை பெரிய வெண்ணீற்று மேனியானை. இந்த வெண்ணீற்று மேனியானை என்பதாக சொல்லுகின்ற பொழுது மிக அற்புதமாக ஒரு வாக்கு சொல்லுகின்றார். விலை பெரிய வெண்ணீற்று மேனியானை, இந்த திருநீர் என்று சொல்லக்கூடிய செல்வம், விலை மதிக்க முடியாத செல்வம் திருநீர். செல்வத்தில் செல்வம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது எல்லா வகையான செல்வங்களை காட்டிலும் மிக உயர்ந்த செல்வமாக வைத்து எண்ணப்படுவது இந்த திருநீர் என்று சொல்லக்கூடிய செல்வம். இந்த திருநீற்று செல்வத்திற்கு விலையே கிடையாது என்கின்ற அளவிற்கு விலை பெரிய வெண்ணீர் என்பதாக சொல்லி அந்த பெருமான் வெண்ணீர் சன்னித்த மேனியாக விளங்கக்கூடிய அந்த பெருமானை காண்கின்றார். ஐந்தாவது பாடலில் சொல்றார் மிக அற்புதமான ஒரு குறிப்பு, நீராகி நீருமிழும் நெருப்புமாகி நினைவாகி நினைவினிய மலையான்மங்கை கூறாகி கூற்றாகி கோளுமாகி குணமாகி. நீராகி சரி, அது என்ன, நீர் உமிழும் நெருப்புமாகி. நீராகி என்பதாக சொல்லுகின்ற பொழுது நீராக இருக்கின்ற தன்மை, நீர் உமிழும் நெருப்பு என்பதாக சொல்லுகின்ற பொழுது நீர் உமிழும் நெருப்பு எது,
நீருப்பு.
நம்முடைய நாவுக்கரச பெருமானும் சரி, சுந்தர பெருமானும் சரி, மிக ஆழமாக அடியார்களுடைய செய்கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த அடியார்கள் செய்கின்ற அந்த செய்கையானது குற்றமே குணமாக கொள்ளும் தன்மையை உடையவன் இறைவன். ஆக இந்த அடியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அன்பு உருவமாக இருக்கக்கூடியவர்கள். ஆக அன்பு நிலையிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய பக்தியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அப்படி செய்த அந்த அடியார்களுடைய தன்மை எப்படி இருந்ததுன்னா, குறையாத உவகை கண்ணீர் அவர்களுடைய அந்த மேனியிலே ஆறாக ஓடுகின்றது. எது கண்ணீர்,
கண்ணீர்.
அந்த கண்ணீர் எதனாலே வருகின்றது என்பதாக சொன்னால் அன்பினுடைய பெருக்குதான் கண்ணீர். ஆக அன்பினுடைய அந்த உள்ளத்திலே இருக்கின்ற அந்த பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த அன்பினுடைய வெளிப்பாடு கண்ணீராக வரும். திருக்குறள் என்ன, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணில் பூசல். அப்படி அந்த அன்பு என்பதனுடைய வெளிப்பாட்டு கண்ணீர், கண்ணீர். ஆக அந்த கண்ணீர் வருகின்ற அந்த தன்மை எப்படியா, குறையாத உவகை கண்ணீர் என்பதாக சொல்லுங்க. குறையாத உவகை கண்ணீர் ஆறாத ஆனந்தத்து அடியார். ஆக அந்த ஆனந்த நிலை குறையாத உவகை வருகின்ற பொழுது அவர்கள் என்ன ஆகும் என்பதாக சொன்னால் அவர்கள் ஆனந்த நிலை பரவச நிலையிலே இருக்கக்கூடிய தன்மை. ஆக இறைவன் என்று சொல்லக்கூடியவனோடு உள்ளத்திலே கலந்து ஆனந்த தன்மையிலே இருக்கக்கூடிய இந்த அடியார்கள் செய்த அநாச்சாரம் பொறுத்தருளி, இவர்கள் செய்த குற்றங்கள் என்பதாக சொல்லி வெளிப்பார்வையிலே நாம் பார்க்கின்ற இந்த அநாச்சாரம்னு சொல்றதை எல்லாம் விட்டுருங்க. சிறுத்தொண்டர் போய் இதை மகவனை போய் அறிகலாமா, போய் இவரை போய் இப்படி செஞ்சிட்டாரேப்பா, இப்படி ஒரு அநாச்சாரம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிடாதீங்க என்கின்ற ஒரு கருத்தினை மிக மிக ஆழமாக இந்த இடத்திலே வெளிப்படுத்துகின்றார். ஆக அந்த இடத்திலே அறிவினை கொண்டு ஆராய்கின்ற தன்மை இல்லை. அறிவு என்பது அந்த இடத்திலே தொழில்படக்கூடாது. ஆனா இது இப்படி செய்திருக்கலாமா, இது இப்படி செய்திருக்கலாம் என்பதாக சொல்லி அறிவு தொழிற்படாமல் அன்பு நிலையிலே இருந்து உவகை கண்ணீர் என்று சொல்லக்கூடிய குறையாத உவகை கண்ணீர் ஆறாத ஆனந்த நிலையிலே இருந்து பார்க்கின்ற பொழுது அத்துணை அந்த அடியார்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு என்பதாக சொல்லி அவனே தானே ஆகிய அந்நெறி என்பதாக சொல்லுகின்ற இறைவனும் அவரும் இரண்டும் ஒன்றாகிய அந்த நெறிதான் இந்த நெறி அடியார்கள் நெறி. அவர் மேல் ஒன்றும் சீராத பெருமானை திருமார்பேற்றியம் செம்பவள குன்றினை சென்று அடைந்தேன் நானே என்பதாக சொல்லி திருமார்பேற்றிலே இந்த திருத்தாண்டகம் மிக முக்கியமான ஒரு திருத்தாண்டகம். மீண்டும் மீண்டும் நாம் இந்த திருத்தாண்டகத்தை வீட்டிலே போய் படித்து இந்த திருத்தாண்டகத்தில் இருக்கக்கூடிய பயனை நாம் அடைய வேண்டும் என்பதாக சொல்லி இங்கே இருந்து மீண்டும் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் திருமார்பேற்றிலே இருந்து எங்கே போனார்னா திருக்கட்சி ஏகம்பம் மீண்டும் செல்கின்றார். அந்த மீண்டும் சென்று அங்கே ஏகம்பன்கான் அவன் என்னத்தான் என போற்றி இப்பொழுது இந்த திருத்தாண்டகத்தை மீண்டும் திருக்கட்சி ஏகம்பத்திற்கு சென்ற பொழுது அந்த இடத்திலே அருளி செய்ததாக நம்முடைய செக்ரட்டரி பெருமான் குறிப்பு தருகின்றார். ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தான் என போற்றி வாகம் பெண்ணுருவானை பைங்கன் விடை உயர்த்தானே நாகம்பூன் உகந்தானே நலம் பெருகும் திருநீற்றின் ஆகந்தோய் அணியானை அணைந்து பணிந்து இன்புற்றார் என்பதாக சொல்லி திருக்கட்சி ஏகம்பம் பணிந்து ஏத்தி பக்கம் 191 திருநாவுக்கரச பெருமானுடைய வரலாறு. திருக்கட்சி ஏகம்பம் பணிந்து ஏத்தி திங்களார் நெருக்க செஞ்சடைக்கு அணிந்தார் நீடு பதி தொழ நினைவார் வருக்கை செம்சுளை கொழிதேன் வயல் விளைக்கும் நாட்டிடை போய் பருக்கைதன் களிற்றுரியார் கழுக்குன்றின் பாங்கடைந்தார். திருக்கழுக்குன்றம் திருக்கழுக்குன்றம் என்ற தலமானது மிக மிக முக்கியமான தலம். அது வேதகிரி என்று போற்றக்கூடிய ஒரு தலம் திருக்கழுக்குன்றம். நம்முடைய மணிவாசக பெருமானுடைய அந்த வரலாற்றிலே மிக மிக முக்கியமான ஒரு தலமாக அமைந்திருப்பது இந்த திருக்கழுக்குன்றம். ஆக அந்த பாதம் வைத்த தலமாக இருப்பது இந்த திருக்கழுக்குன்றம். இந்த திருக்கழுக்குன்றத்திலே நம்முடைய நாவுக்கரச பெருமான் நம்முடைய தவக்குறைவு காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டே ரெண்டு பாடல்கள் தான் கிடைச்சிருக்குது. திருக்கழுக்குன்றம் பக்கம் 459 இரண்டு பாடல்கள் நம்முடைய இந்த திருக்கழுக்குன்றத்திலே நம்முடைய நாவுக்கரச பெருமான் அந்த பெருமானை திருக்கழுக்குன்ற பெருமானை கண்ணார கண்டேன் நானே என்பதாக சொல்றார். ஆக இறைவன் அந்த இடத்திலே திருக்கழுக்குன்றம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது பிரணவம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரணவத்தின் உருவமாக விளங்குவது அந்த மலை வேதகிரி என்பதாக சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆக அந்த திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை மலை வளம் வருகின்ற ஒரு தன்மை உடையது அந்த திருக்கழுக்குன்றம். ஆக திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய பெருமானை காணுகின்ற அந்த காட்சி இந்த பிறவியினுடைய பயன் பெறுகின்ற காட்சியாக கண்ணார கண்டேன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அத்துணை அடியார்களையும் இந்த திருப்பதியத்தை படிக்கின்ற அடியார்களெல்லாம் போய் அந்த திருக்கழுக்குன்ற பெருமானை வழிபட்டு கண்ணார கண்டு இந்த பிறவியினுடைய அந்த பயனை அடைதல் வேண்டும் கண்ணினுடைய பயனை நாம் அடைதல் வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த திருக்கழுக்குன்ற பெருமானுடைய அந்த மலையை தூரத்தில் இருந்து வணங்குவதன் மூலமாக கண்ணார காணுதல் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நிலையிலே இருந்து அந்த திருக்கழுக்குன்றத்திலே இரண்டு திருத்தாண்டகங்கள் இரண்டு பாடல்கள் உடைய ஒரு திருத்தாண்டகம் இருக்கின்றது. ஆக இந்த திருத்தாண்டகத்தை பாடி திருக்கழுக்குன்றத்திலே இருந்து திருவான்மியூர் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் வருகின்ற அந்த செய்தியை பார்ப்போம். போது இந்த திருத்தாண்டகத்தை பாடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும். திருக்குழக்குன்றத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமான் எப்படிப்பட்ட பெருமான் என்பதாக சொல்லுகிறார் மணிவாசக பெருமான், பிணக்கிலாத பெருந்துரை பெருமான். ஆக அந்த பெருமானை கடமை தொழுது போற்றி போய் மாடு பெரும் கடல் உடுத்த வான்மையூர் மருங்கு அடைந்தார். ஆக திருக்கழுக்குன்றத்திலே இருந்து பல பதிகளை வழிபட்டு திருவான்மையூர் என்று சொல்லக்கூடிய அந்த தலம், கடல் ஓரமாக இருக்கக்கூடிய அந்த கரையில இருக்கக்கூடிய தலம், அங்க திருவான்மையூர் சேர்ந்து திருவான்மையூர் மருந்தை சேர்ந்து பணிந்து அன்பினோடும் பெருவாய்மை தமிழ்பாடி அம்மருங்கு பிறப்பறுத்து தருவார்தம் கோயில் பல சாந்திரஞ்சி தமிழ்வேந்தர் மறுவாரும் மலர்ச்சோலை மயிலாப்பூர் வந்து அடைந்தார். ஆக திருவான்மையூர் அப்புறம் மயிலாப்பூர், ஆக திருவான்மையூரில் இருக்கக்கூடிய பெருமான் அவர் மருந்து என்பதாக சொல்லுகின்றார். வான்மையூர் மருந்து, வேற எங்கெங்கெல்லாம் மருந்து? திருந்து தேவன்குடி மருந்து என்ன சொல்ற இடம், திருவான்மையூர் மருந்து, வைத்தீஸ்வரன்
இன்னொரு
இடத்துல சொல்ற மருந்து. எல்லாருக்கும் தான் கேள்வி, கேள்வி எல்லாருக்கும் பொது. வேற எங்க மருந்து சொல்றாரு? திருவான்மையூர் மருந்து, வைத்தீஸ்வரன் கோயில் மருந்து. சுந்தர சொல்றாரு மலைமேல் மருந்து, திரு ஆலக்கோயில், கச்சூர், திரு
திருவளஞ்சுழியில
சொல்றாரு. என்ன சொல்றாரு?
என்ன புண்ணியம் செய்தா
திருவளஞ்சுழி
என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் மையத்தூணாமணி தரணங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவளஞ்சுழி வானனை வாயார பணியினை ஆதரி தேர்த்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே
மூணாவது பிடி நோக்கி மருந்து மாவன வந்தியம் உணர்களால் புறம் தீயல திருவன விரடங்கண் அடியாரை பரிந்து காப்பன பத்தியில் வருவன பிடி நோக்கி மருந்து மாவன
கச்சூர் ஆலக்கோயில் திருக்கச்சூரில் இருக்கக்கூடிய பெருமானை மலைமேல் மருந்தை திருநெல்வேலியா மருந்தவை மந்திரம். ஆக மருந்து அப்படின்னு சொல்லி எடுக்கின்ற பொழுது இவையெல்லாம் இறைவன் மருந்தாக இருக்கின்றார். டாக்டர் அவர் தான், மருத்துவர் அவர் தான், மருந்தும் அவர் தான். இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அலவாயில் மந்திரமாவது நீர் அதை வச்சு
மருந்து சொல்லல, மருந்தாவே சொல்ல
அவருடைய நோயை தீர்த்ததுனால அது. ஆக மருந்து மருந்துமாகி அவன் மருத்துவனும் ஆகின்ற அந்த தீராத நோய் தீர்த்து அருள வல்லான்
தன்னை.
ரொம்ப அற்புதமான பாடல், அது எல்லாரும் ஒரு தடவை நம்ம பாடணும்.
வேறாயிரம் பரவி
மிக அற்புதமான பதிகம். மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி இறைவன், மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான், எல்லா நோய்களையும் தீர்த்து அருள சருள் செய்கின்ற வள்ளல் என்பதாக சொல்லி, அவன் தீராத நோயை தீர்க்கின்ற பெருமான் வைத்தியன், வைத்தியனுடைய மருந்தும் அவன்தான், மருத்துவனும் அவன்தான் என்கின்ற அற்புதமான ஒரு சிறப்பு இந்த வைத்தீஸ்வரன் கோயில். முருகப்பெருமான் எங்க மருந்து சொல்லியிருக்கிறது?
முருகப்பெருமான்
பதியான திருத்தணி மேவு சிவலோகம் எனப்பறி வேறு அவரோக
வைத்திய
சொல்லுகின்ற போது இறை தேடுவதோடு இறையும் தேடு என்பதாக
மிக அற்புதமாக இந்த உலக வாழ்க்கை என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்த ஒன்பது வாசல் என்பதாக சொல்லி கடைசியில அந்த புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்பதாக சொல்லுகின்ற போது ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். அந்த ஒன்பது வாசல் என்று சொல்லக்கூடிய இந்த உடலினுடைய தன்மை ஒரு அளவிற்கு தான் நம்மளோட வரும். எப்ப எது டிசார்டர் ஆகும் யாருக்கும் தெரியாது. இறைவன் இந்த கரணங்களை எல்லாம் ஒழுங்காக அமைத்திருக்கின்ற பொழுது வணங்க வேண்டும். நடக்கவே முடியாதுன்ற பட்சத்துல நம்மளை வச்சுட்டான்னு சொன்னா எங்க போய் வணங்குறோம். கால்களார் பயனன் கரைகண்டன் உரைகோயில் கோல கோபுரம் கோகரணம் சூழா கால்களால் பயனன். இதே தொழிலா இல்ல, ஆனால் இதற்காகவும் அதை பயன்படுத்தி இருக்கலாமே. கண் எவ்வளவு நாள் பார்க்கணும் யாருக்கு தெரியும், காது எவ்வளவு நாள் கேட்கணும் யாருக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய உடல் நிலை நாளைக்கு இருக்கும் என்பது என்ன சாத்தியம். ஆக இறைவன் என்று சொல்லக்கூடியவனை, இந்த இறைவனுடைய தன்மையை, இந்த ஓட்டை மாடம் என்பதாக சொன்னார். எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு ஓட்ட குடத்துல இருக்கிற தண்ணி மாதிரி எஸ்கேப் ஆயிட்டே இருக்கு, உள்ள இருந்து வெளியில போயிட்டு தான் இருக்கு. ஆக இது நீர் குமிழி போன்ற வாழ்வு என்பதாக சொல்லுவார் திருமூலர். ஆக யாக்கை நிலையாமை என்பதாக சொல்லி மிக அற்புதமாக இந்த யாக்கையினுடைய தன்மை என்பது ஏதோ வந்துட்டு போற கண் நிமிஷம் அப்படி
போயிடும்.
நீர்க்குமிழிக்கு அலங்காரம் படம் இல்லையா, ஆக இறைவன் அந்த அந்த தன்மை. அந்த இதனால்தான் சொன்னார் ஓட்டை மாடத்துள் ஒன்பது வாசல்னு சொன்னார். பட்டினத்தார் சொல்லும் பொழுது மிக அற்புதமா சொல்லார், உடுவிழுந்து சீப்பாயும் ஒன்பது வாய் பொண்ணுக்கு இடுமருந்தை யான் கண்டுகொண்டேன். கடு அருந்தும் தேவாதி தேவன் திரு ஒற்றியூர் தெருவில் போவார் அடியின் பொடி. அவரை பொறுத்தவரையிலும் பட்டினத்து சுவாமிகளை பொறுத்தவரையிலும் எது மருந்து என்பதாக சொன்னால், இந்த திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருவொற்றியூர் தெருவிலே நடந்து போகின்றார்களே அவர்களுடைய திருவடியினுடைய அந்த மண் துகள் அதுதான் மருந்து. அதை எடுத்து தலையில பூசிக்கிட்டாராம். யாரு? பட்டின சுவாமிகள். எதற்கு பருந்துனா, ஒடுவிழுந்து சீப்பாயும் ஒன்பது வாய் புண் இந்த உடல் அப்படி சொல்றார். அதற்குரிய மருந்து எது என்பதாக சொன்னால், கடு அருந்தும் தேவாதி தேவன் திருவொற்றியூர் தெருவில் போவார் அடியின் பொடி என்பதாக சொன்னால், திருவொற்றியூரினுடைய சிறப்பினை மேலோங்கி அவர் செலுத்துகின்ற தன்மை. இப்ப அடுத்தது திருவொற்றியூர் தான் வரும். திருவொற்றியூர் புவியில் சிவலோகம் என்பதாக சொல்லுகின்றார். புவியில் சிவலோகம் திருவொற்றியூர். திருவொற்றியூரிலே செல்லாத அருளாளர்களே இல்லை. துணை அருளாளர்களும் திருவொற்றியூர் பெருமான் அந்த எழுத்தறியும் பெருமான் இடத்திலே இருந்து அருள் பெற்ற அந்த தன்மை. ஆக வான்மையூர் ஈசனாக விளங்கக்கூடிய இவன் நம்முடைய வாட்டம் தீர்ப்பார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, பெருமானை போய் வணங்குவதன் மூலமாக நம்முடைய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வாட்டமாக இருந்தாலும் சரி, இந்த பிறவி என்று சொல்லக்கூடிய பிறவியினுடைய வாட்டமாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டிற்கும் மருந்தாக விளங்கக்கூடியவன் அவன் பொருள் என்கின்ற அந்த பொருளை உணர்ந்து அந்த இடத்திலே அந்த மந்திரத்தை ஓதியதுதான் இந்த திருப்பதிகம். விண்ட மாமலர் கொண்டு விரைந்து நீர் அண்டநாயகன் தன்னடி சூழ்மின்கள் பண்டு நீர் செய்த பாவம் பறைந்திடும் வண்டு செயற்பொழில் வான்மியூர் ஈசனே என்பதாக சொல்லி, எந்தை ஈசன் என்று ஏத்திட வல்லீரேல் வந்து நின்றிடும் வான்மியூர் ஈசனே. வந்து நிக்கிற அந்த தன்மை. நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெரிந்தறிவார் சிவயோகிகளே காலத்தை விட்டிருப்பார் மறிப்பார் வெறும் தன்மை. ஆக இப்படி வந்து நிக்கிறதுன்னு சொன்னா அடியார்கள் அழைத்தா போதும், வந்து உடனே அங்க நிக்கிற தன்மை. அற்புதமாக அந்த பெருமான் எந்தை ஈசன் என்று ஏத்திட வல்லீரேல் வந்து நின்றிடும் வான்மியூர் ஈசனே என்பதாக சொல்லி, வள்ளலாகிய வான்மியூர் ஈசன் மடங்க நின்றிடும் வான்மியூர் ஈசன் வஞ்சம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசன் மடங்க நின்றிடும் வான்மியூர் ஈசன் வாதை தீர்த்திடும் வான்மியூர் ஈசன் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசன் வாரமாயினன் வான்மியூர் ஈசன் என்பதாக சொல்லி அந்த பெருமானை மிக அற்புதமாக வான்மியூர் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பெருமானை நம்முடைய நாவுக்கரசு பெருமான் வணங்கி வழுத்தி மயிலாப்பூர் வந்தார். மயிலாப்பூரிலே நிச்சயமாக திருப்பதிகம் அருளி செய்திருப்பார். ஆனால் நம்முடைய தவக்குறைவினாலே நமக்கு மயிலாப்பூரிலே நாவுக்கரசு பெருமான் அருளி செய்த அந்த திருப்பதிகமானது கிடைக்கவில்லை. ஆக திருவான்மியூர் மருந்தை சேர்ந்து பணிந்து அன்பினோடும் பெருவாய்மை தமிழ் பாடி அம்மருங்கு பிறப்பருக்கு தருவார்தம் கோயில் பல சார்ந்திரஞ்சி தமிழ்வேந்தர் மறுவாறு மலர்ச்சோலை மயிலாப்பூர் வந்து அடைந்தார். வரை வளர் மாமயிலென்ன மாடமிசை மஞ்சாடும் தரை வளர் சீர் திருமயிலை சங்கரனார் தாழ் வணங்கி. அந்த பெருமான் அங்கு மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பெருமானை அந்த பெருமானுடைய தாளை வணங்கி உரைமலர் மாலைகள் அணிவித்து, அப்ப உரைமலை உரைமலர் மாலைகள் அணிவித்துன்னு சொல்லுகின்ற பொழுது மயிலாப்பூரிலே அவர் திருப்பாடல்கள் பாடியிருக்கிறார் என்பதாக கொண்டு, உரைமலர் மாலைகள் அணிவித்து உழவார படையாளி திரைவளர் வேலை கரை போய் திருவொற்றியூர் சார்ந்தார். ஆக திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய தலத்திலே போய் நம்முடைய நாவுக்கரச பெருமான் அங்கே எங்க போனாரு திருவொற்றியூரை போய் சார்ந்தார். ஆக திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய தலம் மிக மிக முக்கியமான தலம். எப்படி நாம் காஞ்சியை பார்த்தோமோ, காஞ்சியினுடைய தன்மை எவ்வளவு ஆழமாக இருந்ததோ, அதே போல திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய இந்த தலமும் மிக 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 ஆழமான ஒரு திருத்தலம். திருவொற்றியூர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த திருவொற்றியூரை பார்க்கின்ற பொழுது அதை எப்படி காட்டுறார் தூரத்தில் இருந்துன்னு சொன்னா, நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக அற்புதமாக அந்த திருவொற்றியூர் தலத்தை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? பாட்டும் பாடி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில். எங்கே தூரத்திலே இருந்து காட்சி கொடுக்கின்ற அந்த பெருமான், தூரத்திலே இருந்து காட்சி கொடுக்கின்ற அந்த பெருமானை பார்க்கின்ற பொழுது இவர்தாயா அவர் யார் என்பதாக சொன்னால், பாட்டும் பாடி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில் காட்டும் களமும் திமிலும் கரைக்கு ஓட்டும் திரைவாய் ஒற்றியூர் என்பதாக காட்டிய அந்த தன்மைதான் அந்த திருவொற்றியூர் தலம். ஆக திருவொற்றியூர் தலத்தை தூரத்திலே இருந்து அந்த தலத்தை பார்க்கின்ற பொழுது நம்முடைய சுந்தரர் மிக அற்புதமாக காட்டியது, காட்டும் களமும் திமிலும் கரைக்கே என்பதாக சொன்னார். அந்த கரைகளிலே இருக்கக்கூடிய அந்த களங்கள் மரக்களங்கள் எல்லாம் அந்த அலையிலே அடித்து அடித்து இதுதான் திருவொற்றியூர் இதுதான் திருவொற்றியூர் என்பதாக சொல்லி அது காட்டுகின்றதாக அமைப்பை மிக அற்புதமாக நம்முடைய சுந்தர பெருமான் தூரத்திலே இருந்து அப்படி அந்த கரையோரமாக இருக்கின்ற திருவொற்றியூரை பார்க்கின்ற பொழுது பாட்டும் பாடி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார்னார். இந்த உலகத்தில் நாம எதை ஈட்டுக் கொண்டு இருக்கின்றோம், செல்வத்தை ஈட்டுக் கொண்டிருக்கின்றீர்களான்னு சொன்னால் இல்லை, எதை ஈட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக உண்மையாக பார்த்தால் வினைகளை ஈட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதை தீர்ப்பதற்கு திருவொற்றியூர் பெருமானை பாட்டும் பாடி பரவி திரிந்தால் அத்தனை வினைகளும் தேயும் என்பதை கைகாட்டி நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குருமூர்த்தியாக இருந்து அருள் செய்த திருப்பதிகம் இது. மிக முக்கியமான இடம் அது. Yeah. முக்கியமா சுந்தர பெருமான் சொன்னார், கற்றுப்பாட இந்த ஊரன் உரைத்த தமிழை கற்றுப்பாட வல்லவர்கள் கரையும் வினை என்பதாக சொல்லி இந்த பதிகத்தை அனைவரும் கற்று பாடுதல் வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு குருமூர்த்தமாக இருந்து அருள் செய்த திருப்பதியும் கைகாட்டி அருள் செய்த அந்த தன்மை இந்த திருப்பதியத்திற்குரிய ஒரு சிறப்பு. இந்த திருவொற்றியூர் திருவொற்றியூருக்கு செல்லுகின்ற அந்த பெருமானை பார்க்கின்ற பொழுது நம்முடைய சேக்கிழார் பெருமான் இப்பொழுது எப்படி பார்க்கிறான்னா, உழவார படையாளி. சுந்தர பெருமான் பார்த்தார், எங்க உழவார படையாளி திருவதிகையில போகும் பொழுது உழவார படையாளி அந்த இடத்திலே அருள் செய்த அந்த தன்மை. உழவார படையாளி திரைவளர் வேலைக்கரை போய் திருவொற்றியூர் சார்ந்தார். ஒற்றியூர் வள நகரத்து ஒளிமணி வீதிகள் விளக்கி நற்கொடி மாலைகள் பூகம் நறுங்கதலி நிறைநாட்டி பொற்குடங்கள் தூபங்கள் தீபங்கள் பொழிவித்து மற்றவரை எதிர்கொண்டு கொடுபுக்கார் வழி தொண்டர்கள். நாவுக்கரச பெருமான் வருகின்றான்னு சொன்ன உடனே வழித்தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் நாவுக்கரச பெருமானை வரவேற்பதற்காக முதலிலே செய்தது வீதிகளை விளக்கியதுனர். திருவீதி அப்ரோச் ஒரு திருக்கோயில் என்பதாக சொல்லுகின்ற போது, கோயில் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது நாம என்ன நினைக்கிறோம், கோயில் சொன்ன உடனே அந்த நாலு காம்பவுண்ட் சுவருக்குள்ள உடனே முடிஞ்சிருது கோயில் நினைச்சோம். இல்ல, திருக்கோயில் என்பது அந்த ஊருக்கு உரிய திருக்கோயில், ஊரும் ஊரை சார்ந்ததும் திருக்கோயில். திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும். ஆக அந்த இடத்திலே இருக்கக்கூடிய திருக்கோயில் அந்த இடத்திற்குரிய ஆளுகைக்குரிய ஒரு இடம் அது. ஆக திருக்கோயில் என்பதாக சொல்லுகின்ற போது திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற வழியும் திருக்கோயிலாக கருதப்பட வேண்டும். அப்ரோச் திருமணி நம்முடைய நாவுக்கரச பெருமான் திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற வீதிகள் முழுவதும் உழவாறு பணி செய்து அந்த திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பல இடங்களை சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். இந்த போன உழவார பணியில ஒரு சிறப்பு, ஒரு ஸ்டெப் அகெட் அப்படின்னு வந்தது என்னன்னு சொன்னா, நம்முடைய திருக்கோயில் என்கின்ற அந்த திருக்கோயிலை சார்ந்த இடங்களை விட்டு அந்த திருக்கோயிலுக்கு உரிய அந்த வீதி என்பதாக சொல்லுகின்ற அந்த மெயின் ரோடு, அந்த மெயின் ரோடு நம்முடைய மிகப்பெரிய ஒரு பள்ளம். அந்த பள்ளத்துல எல்லாம் அதை அவாய்ட் பண்றதுக்காக எல்லாரும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பக்கம் ஓர ஓரமா போய் பெரிய பெரிய பஸ் எல்லாம். ஆக ஐயா வந்து பார்த்து, இல்ல அது வந்து இந்த இடத்துல இந்த பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த குழியை நிரப்பி ஓரளவிற்கு அந்த வண்டிகள் எல்லாம் வாகனங்கள் எல்லாம் போய் வருவதற்கான ஒரு பணி செய்தது என்பதாக சொல்வது கோயிலை விட்டு ஒரு ஸ்டெப் அகெட், ஒரு முன்னேற்றமாக அமைந்து நாம் வீதியிலேயும் சென்று பணி செய்கின்ற அந்த ஒரு விழிப்புணர்ச்சி அந்த மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சியாக இருந்தது. இந்த உழவார பணி மிக குறிப்பிடத்தக்க ஒன்று என்பதாக நாம் இதை ரெக்கார்ட் பண்ணணும். நம்முடைய அந்த மலர் என்பதாக சொல்லி நம்ம உழவார பணிக்குரிய மலர்னு சொன்னால் இதெல்லாம் நம்முடைய ரெக்கார்டில் இருக்கணும். ஆக ஒற்றியூர் வள நகரத்து ஒளிமணி வீதிகள் விளக்கி நற்கொடி மாலைகள் பூகம் நறுங்கதலி நிறைநாட்டி பொற்குடங்கள் தூபங்கள் தீபங்கள் பொழிவித்து மற்றவரை எதிர்கொண்டு கொடுபுக்கார் வழித்தொண்டர். இந்த வழித்தொண்டர்கள்லாம் இப்படி பண்ணிட்டதுனால உழவார படையாளிக்கு அங்க வேலை இல்லாம போயிடுச்சு. வரும்பொழுதே எல்லாம் இவர்கள் இந்த வழித்தொண்டர்கள் எல்லாம் எல்லா பணிகளையும் சிறப்புற அங்கே செய்து உழவார பணி முழுவதும் அவர்கள் செய்து வைத்திருந்து நம்முடைய பெருமான் வருகின்ற ஒரு காட்சி. திருநாவுக்கரசரும் திருவொற்றியூர் அமர்ந்த பெருநாகத்து தின்சிலையார் கோபுரத்தை இறஞ்சி உக்கு. திருக்கோயில் வழிபாட்டிலே முதலாவதாக தூலலிங்கமாக விளங்கக்கூடிய கோபுர தரிசனம். ஆக கோபுர தரிசனத்தை செய்ய வேண்டும். எந்த திருக்கோயிலுக்கு சென்றாலும் முதலிலே அந்த திருக்கோயிலை தூரத்திலே இருந்து அந்த பெருமானுடைய கோபுரத்தை தூலலிங்கமாக விளங்குகின்ற அந்த பெருமானை அங்கே வணங்குதல் என்பது முதல் நிலை. ஆக அதை சொல்லுகின்ற தன்மையிலே பெருநாக தின்சிலையார் கோபுரத்தை இறஞ்சி புக்கு ஒரு ஞான தொண்டருடன் உருகி பலங்கொண்டு அடியார் கருணாமம் தவிர்ப்பாரை கைதொழுது முன்கிழ்ந்தார். அற்புதமான ஒரு சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு. திருவொற்றியூர் பெருமான் எப்படிப்பட்ட பெருமான் என்பதாக சொன்னால், கருணாமம் தவிர்ப்பார். கருணாமம் தவிர்ப்பார், கருணாமம் என்பதாக சொல்லுகின்ற அந்த கருணாமத்தை தவிர்க்கக்கூடியவர் யார் கூட வந்தாரா, ஒரு ஞான தொண்டருடன் உருகி வளம் கொண்டு அடியார். ஒரு ஞான தொண்டர்னர். ஒரு ஞானம் என்பதாக சொன்னால் ஒரு என்பது ஒப்பற்ற என்ற பொருள். ஆக ஒரு என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற ஞானத்தை உடைய தொண்டரோடு இந்த அடியார்கள் திருக்கூட்டத்தோடு அடியார் கருணாமம் தவிர்ப்பாரேனர். ஒற்றையோர் பெருமான் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த எழுத்தறியும் பெருமான் கருணாமம் தவிர்ப்பாரே, அதாவது நம்முடைய பிறவி வேர் அறுப்பவரை. ஒரு கருவிலே புகுந்தால்தான் நாமம் ஏற்படுகின்றது. நம்முடைய நாமம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த பிறவிக்கு இந்த நாமம், அடுத்த பிறவிக்கு இன்னொரு நாமம், அடுத்த பிறவிக்கு இன்னொரு நாமம், அப்படி நாமங்கள் என்பதாக சொல்லு வருகின்ற பொழுது கரு நாமம் என்பதாக சொல்லி அந்த பிறவி வேர் அறுக்கின்ற தன்மையை கருநாமம் சொன்னார். ஒன்று. இரண்டாவது, இந்த கருவாக இருக்கின்ற பொழுது இதற்கு சீவன் என்று பெயர். கரு என்பதாக அமைகின்ற பொழுது இந்த பிறவியில இந்த உயிர்கள் என்பதாக அமைகின்ற பொழுது இதற்கு சீவன் என்பதாக பெயர். ஆனால் இந்த சீவன் என்று சொல்லக்கூடியவனை தன்னுடைய பேரிலே ஓர் மாத்திரையே குறைக்கணும். ஓர் மாத்திரையை குறைச்சா என்ன ஆகும்? சீவன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு மாத்திரை, சீக்கு ரெண்டு மாத்திரை, சி என்பது ஒரு மாத்திரை. சீவன் சிவனாகின்ற தன்மையை கருணாமம் தவிர்ப்பானே என்பதாக, அந்த கருணாமத்தை தவிர்த்து சீவனை சிவனாக மாற்றுகின்ற தன்மையை கொடுப்பவன் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய பெருமான். அப்படி திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய பெருமானை கருணாமம் தவிர்ப்பாரை கைதொழுது முன் வீழ்ந்தார். அடுத்ததா சொல்றார், எழுதாத மறையளித்த எழுத்தறியும் பெருமானை தொழுது ஆர்வார். உர நிலத்தில் தோய்ந்தெழுந்தே அங்கவெலாம் முழுதாய பரவசத்தின் முகிழ்த்த மயிர் கால் மூழ்க விழுதாரை கண்பொழிய விதிர்ப்புற்று விம்மினார். இது இந்த பதிகத்திற்கு முன்னதாகிய ஒரு குறிப்பு. அந்த திருத்தாண்டகம் வருவதற்கு முன்னதாகிய ஒரு குறிப்பு மிக அற்புதமாக இங்கே அமைக்கின்றார். எழுதா மறை அளித்த எழுத்தறியும் பெருமான். ஆக திருவொற்றியூர் பெருமானை சொல்லுகின்ற பொழுது இரண்டு செய்திகள் மிக முக்கியமானது. ஒன்று கருணாமம் தவிர்ப்பார், இன்னொன்று எழுதா மறையளித்த எழுத்தறியும் பெருமான். இந்த பெருமானுக்கு எழுத்தறியும் பெருமான் என்பதாக ஒரு பெயர். ஏன் எழுத்தறியும் பெருமான் இவர் என்பதாக சொன்னால், டாக்குமெண்ட்டை கரெக்ட் பண்ணியிருக்கிறார். ஒரு இடத்துல டாக்குமெண்ட் வந்துட்டு ஃபோர்ஜரி, அங்க என்ன பண்ணாரு, ஓலையில என்ன பண்ணாரு,
ஒற்றியூர் நீங்களாக,
அது சுந்தரருக்கு ஓலை, சுந்தரருக்கு ஓலை எடுத்துட்டு வந்தார் இல்லையா, அங்க அவங்க பாட்டனார் எழுதிய ஓலைன்னு சொல்லி காமிச்சு அங்க ஒரு ஃபோர்ஜரி
பண்ணாரு.
இங்க என்ன பண்ணிருக்கிறான்னு கேட்டா, அரசன் எழுதினதுல அப்படி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நெருக்கினார், நெருக்கி நடுவுல இவர் ஒன்னு சேர்த்தார், இன்சர்ட் பண்ணிருக்கிறார். இந்த இன்சர்ஷன் இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு இவர் பண்ணியிருக்கிற ஒரு முதல் ஒரு இது நிலை. இன்னைக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட் இன்சர்ஷனுக்கு கடைசியில ஒரு கிளாஸ் ஒன்று போட்டிருக்கிறோம். இது மாதிரி எதை எதெல்லாம் கனெக்ஷன் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் உண்டு. அப்ப டாக்குமெண்ட்ல நடுவுல இவர் என்ன பண்ணிருக்கிறார், அரசன் செஞ்சதுல அப்படி இந்த பக்கம் அந்த பக்கமும் அப்படி நெருக்கி நடுவுல இவர் ஒன்னு சேர்த்தார். என்ன
வரியில்,
வரி திருவொற்றியூர் நீங்களாக. இதை மிக அற்புதமாக திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய வரலாற்றில் அந்த பதிகத்திலே ஒரு பாடலிலே மிக அற்புதமாக குறிப்பிடுகின்றார். பக்கம் 134. இந்த பாடலை மட்டும் பார்த்து நிறைவு செய்யலாம். ஏன்னா ஒற்றியூருக்கு உள்ள வந்துட்டோம்னு சொன்னா அது ரொம்ப விஸ்தாரமா பார்க்க வேண்டிய ஒரு தன்மை. திருவொற்றியூருக்கு உரிய ஒரு மிக 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 சிறப்பான ஒன்று அந்த பெருமானுடைய திருவருள். பக்கம் 144, பாடல் 39. மருட்கொடும் தொழில் மன்னவன் இறக்கிய வரியை நெருக்கி முன் திருவொற்றியூர் நீங்க என்று எழுதும். மாந்தாதா என்று சொல்லக்கூடிய அரசன் அயோத்தி என்று சொல்லக்கூடிய நகரை வைத்து ஆட்சி புரிந்து வந்தான். அப்படி வருகின்ற பொழுது அவனுக்கு இந்த உடல் பிணியானது அதிகமாயிடுச்சு. உடல் பிணி அதிகமானவன்னா என்ன ஆயிடுச்சு, அவனால உடல் பிணியை தாங்குகின்ற பக்குவம் இல்லாமல் போயிடுச்சு. அப்ப அந்த அமைச்சர்களை கூப்பிட்டு கேட்டானா, இந்த உடல் பிணி அதிகமாக விட்ட காரணத்தினால எனக்கு இந்த உடலை வைத்துக்கொண்டு வாழ்வதற்கு எனக்கு இந்த உலகத்துல பிடிக்கல, ரொம்ப சீக்கிரமா இந்த உலகத்திலிருந்து நான் நீங்கணும், இந்த நோயினால நான் அவதிப்பட என்னால முடியல, நோயில இருந்து நீங்குவதற்கு என்னுடைய உயிர் பிரியணும், ஆக என்னுடைய உயிர் விரைவாக என்னை விட்டு பிரியணும்னு சொன்னா ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு சொன்னான். உயிர் வேகமாக என்னை விட்டு பிரியணும்னு சொன்னா ஏதாவது வழி சொல்லுங்கன்னா, அவன் சொன்னானா, நீ ஏதாவது இந்த சிவபுண்ணிய செய்யறத நீ ஏதாவது குறைபாடு தடுத்தேன்னு சொன்னா ஓ உயிர் இமிடியேட்டா போயிடும். சிவபுண்ணியன்னு சொன்னா இந்த கோயில்ல செய்யற அந்த கணக்கு வழக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு கையாடல் பண்ணு, தப்பு தப்பா கணக்கு எழுது உயிர் சீக்கிரமா போயிடும். கோயில்ல கணக்கு தப்பா எழுதுனா உயிர் சீக்கிரமா போயிடும். அந்த அமைச்சர் அவனுக்கு சொன்னானா, இந்த மாதிரி நோயில நீ கஷ்டப்படுறதுக்கு பதிலா உன்னுடைய அவனும் சரி வரிய குறை எல்லாம் தப்பு தப்பா கணக்கு எழுதுன்ட்டான். கணக்கு எழுதுன்னு சொன்ன உடனேயே அந்த கணக்கு எழுது என்பதாக சொல்லி ஒரு டாக்குமெண்ட் போட்டு அதுல சைனும் போட்டுட்டான். அப்படி போட்ட உடனேயே அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த டாக்குமெண்ட்ல ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தா திருவொற்றியூர் நீங்களாக என்பதாக சொல்லி அந்த பெருமான் அந்த இடத்துல எழுதி விட்டுட்டார். அடுத்த நாள் பார்த்தா நான் போய் எழுதவே இல்லையே, யார் எழுதினது? திருவொற்றியூர் பெருமானே தன்னுடைய கரத்தினாலே திருவொற்றியூர் நீங்களாக என்று எழுதிய காரணத்தினாலே அவரை எழுத்தறியும் பெருமான் என்று அன்று முதலாக அவரை அழைத்தார்கள். அப்படி திருவொற்றியூர் பெருமான் எழுத்தறியும் பெருமானாக ஆகிய அந்த தன்மையைத்தான் மருட்கொடுந்தொழில் மன்னவன் இறக்கிய வரியை நெருக்கி முன்னர். இந்த நெருக்கி என்பது சேக்கிழார் பெருமானுடைய அற்புதமான ஒரு வாக்கு. இது எப்படின்னா, இவருக்கு விடம் வேணும், இடம் வேணுன்றதுக்காக நாம என்ன பண்ணுவோம், நம்ம தான் நெருக்கி எழுதுவோம். இப்ப ஏதாவது தப்பு நடந்துச்சு ரெண்டு பக்கமும் இவ்வளவுதான் கேப் இருக்குன்னு சொன்னா கேப்புக்குள்ள நம்ம தான் நெருக்கி எழுதுவோம். இவர் அப்படி இல்லையா, அவர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அதை ரெண்டுத்தையும் அப்படி விசாலமா அப்படி அடிச்சு விட்டு இவர் நடுவுல அப்படி திருவொற்றியூர் நீங்களாக என்பது நெருக்கி அந்த பக்கம் இருக்கிற வார்த்தைகள்லாம் நெருக்கி இவர் திருவொற்றியூர் நீங்களாகனு விஸ்தாரமா எழுதிட்டாரு. நெருக்கி முன் திருவொற்றியூர் நீங்க என்று எழுதும் ஒருத்தர்தம் பெருங்கோயிலின் புறம் ஒரு புறம் சூழ்ந்த திருப்பரப்பையும் உடைய திரு திரைக்கடல் வரைப்பு என்பதாக சொல்லி திருவொற்றியூர் பெருமான் எழுத்தறியும் பெருமானாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை கருணாமம் தவிர்க்கின்ற பெருமானாக எழுதா மறையளித்த அவனுடைய மறை என்று சொல்லக்கூடியது எழுதா மறை. ஆனால் இங்கே திருவொற்றியூர் நீங்களாக என்று எழுதிய பெருமான் இவன் ஆக எழுதறியும் பெருமானை தொழுதார். உரநிலத்தில் தோய்ந்தெழுந்து அங்கமெல்லாம் முழுதாய பரவசத்தின் முகிழ்த்த மயிர்கால் முழுக விழு தாரை கண்பொழிய விதிர்ப்புற்று விம்மினார் வந்தோங்கு செங்கமலம் என எடுத்துப்பாடி. புதுமான ஒரு இந்த தாண்டகம் வண்டோங்கு செங்கமலம் என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பாடல். இதுல நாவுக்கரச பெருமானுடைய ஒரு மிக மிக அற்புதமான அந்த அனுபவம் இந்த திருப்பதியத்திலே அமைந்திருக்கின்றது. அப்படி வண்டோங்கு செங்கமல கழுநீர் மல்கும் மத்த மதம் சேர் சடைமேல் மதியம் சூடி என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பதிகம் மிக மிக கண்டேன் நான் கனவகத்தில் கண்டேன். தன்னுடைய ஒரு தோழியினிடத்திலே தலைவியானவள் தன்னுடைய கணவன் தன்னுடைய கனவிலே வருகின்ற அந்த செய்தியை மிக அற்புதமாக அந்த தோழியினிடத்திலே பகிர்ந்து கொள்வதைப் போல அகப்பொருள் துறையிலே நாவுக்கரச பெருமான் சிவபெருமானை தன்னுடைய தலைவனாக கொண்டு அமைத்து மிக அற்புதமாக வெளிப்படுத்திய ஒரு திருப்பாடல். இந்த திருப்பாடல் மிக மிக ஆழமான கருத்துக்களை நம்முடைய நாவுக்கரச பெருமான் இதிலே அமைத்திருக்கிறார். இறைவனை இரண்டு நிலைகளிலே காணுகின்ற சிறப்பினை இந்த திருப்பதிகத்திலே அருளி செய்திருக்கின்றார். அந்த இரண்டு நிலைகள் என்ன என்பதை திருவொற்றியூர் பதிகத்திலே இருந்து நாம் இணைக்கின்ற ஒரு பதிகமாக திருவேள்விக்குடியும் திருத்துருத்தியும் இப்பவே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த இரண்டு பதிகம் திருவேள்விக்குடியும் திருத்துருத்தியும் என்று சொல்லக்கூடிய பதிகம் ஞானசம்பந்தர் பதிகம். ஞானசம்பந்தரனுடைய இந்த பதிகமும் இந்த வண்டோங்கு செங்கமலம் என்று சொல்லக்கூடிய திருவொற்றியூர் பதிகத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடலினுடைய தொடர்பாக அமைந்திருக்கின்றது என்கின்ற இரண்டு நிலைகளிலே அந்த பெருமான் அருள் செய்கின்ற அந்த திறத்தை இந்த திருப்பதிகத்திலே அருளி செய்திருக்கிறார் என்பதாக சொல்லி இந்த அளவிலே நாம் இந்த வகுப்பினை நிறைவு செய்து அடுத்த வகுப்பு நாம் சனிக்கிழமை மீண்டும் இந்த திருவொற்றியூர் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.